الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَّا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَّا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَّا يَسْمَعُونَ بِهَا أُولَئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ أُولَئِكَ هُمُ الْغَافِلُونَ صدق الله مولانا العظيم அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் எல்லா உலகங்களையும் கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அவற்றுக்கு மத்தியிலே மிகவும் கண்ணியமான கௌரவமான சிருஷ்டியாக மனிதனை படைத்து அந்த மனிதன் வாழ்வதற்கான ஒரு அழகான நோக்கத்தை அவனுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களையும் அவனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள் மற்றும் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவருடைய மஸ்ஜிதிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் தனிமையாக இருக்கின்ற பொழுதும் கூட்டாக இருக்கின்ற பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்வா செய்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸிலிருந்து கலைந்து செல்லுகின்ற பொழுது என்னுடையதும் உங்களுடையதும் தக்வாவை அதிகரித்து எங்களை செயல்பாடக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் கொண்டு வர வேண்டும். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மனிதன் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டு இந்த உலகத்திலே இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், ஒரு லட்சியம், ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்தின் அடிமனதிலே இருந்து நாங்கள் சிந்தித்து பார்த்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடிக்கணக்கான படைப்பினங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த படைப்பினங்கள் மனிதனை போன்று கௌரவமான ஒரு நிலையிலே இல்லை. அவற்றுக்கு சுதந்திரம் கிடையாது. அவை சாப்பிடுகின்றன, குடிக்கின்றன, தங்களுடைய இனங்களை பெருக்கிக் கொள்கின்றன. மட்டுமுண்டானபடி அவற்றினுடைய வாழ்க்கையிலே ஒரு அபிவிருத்தியை, ஒரு மாற்றத்தை நாங்கள் காண முடியாது. மாடு அல்லது குதிரை அல்லது சிங்கம் என்று பார்த்தால் அதனை நாங்கள் லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் எப்படி பார்த்தோமோ அதே போன்ற ஒரு வாழ்க்கை தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அங்கே பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியாது. ஆனால் மனிதனை பார்க்கிறோம், அவன் அறிவுள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு அல்லாஹு தஆலா 6வது அறிவை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அவன் இந்த உலகத்திலே எத்தனையோ வகையான அபிவிருத்தியான வேலைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கின்ற
எல்லா படைப்பினங்களையும் அவன் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி இந்த உலகத்திலே ஒரு நாகரிகமாக வாழ்கிறான். அவன் உடு கொடுக்கிறான், அவன் திருமணம் முடிக்கிறான், அவன் இந்த உலகத்திலே அறிவை தேடுகின்றான். இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே மிருகங்களை உதவும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நாங்கள் அடிக்கடி சிந்தித்து பார்த்தால், இந்த மிருகங்களையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஏனைய படைப்பினங்களையும் அல்லாஹுத்தாலா படைத்திருப்பது எதற்காக? மனிதனுக்கு கட்டுப்பட வேண்டும், வசப்படுத்த வேண்டும், வசப்பட வேண்டும், சேவகம் செய்ய வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில். அப்படியாக இருந்தால் மனிதனை எதற்காக வேண்டி அவன் படைத்திருக்கிறான்? அல்லாஹுத்தாலா மனிதனை இப்படி உயர்ந்த ஒரு கௌரவமான சிருஷ்டியாக படைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இன்று நாங்கள் மனிதர்களை பார்க்கிறோம், மிருகங்களை போன்று சாப்பிடுகிறார்கள், மிருகங்களை போன்று குடிக்கிறார்கள், மிருகங்களைப் போலவே அவர்கள் இனப்பெருக்கம் செய்கிறார்கள். சில நேரம் மிருகங்களை உடவும் மோசமாக சண்டை பிடித்துக் கொள்கிறார்கள், யுத்தம் செய்து கொள்கிறார்கள், இரத்தம் ஓட்டிக் கொள்கிறார்கள். அப்படியாக இருந்தால் இந்த மனிதர்களுக்கும் இந்த மிருகங்களுக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம் இருப்பது போன்று தெரியவில்லை. ஏதோ மனிதன் சிரிக்கிறான், உடுப்பை உடுத்திருக்கிறான் என்பது மாத்திரம்தான் மாற்றமாக வித்தியாசமாக இருப்பது போன்று இருக்கிறது. நிச்சயமாக அப்படி இருக்க முடியாது. அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனிலே ஒரு கேள்வியை கேட்கிறான், நாங்கள் உங்களை வீணாக காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் படைத்திருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் எங்களிடத்திலே மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்கள், திரும்பவும் அழைத்து வரப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று குர்ஆனிலே கேட்கிறார். அப்படியான ஒரு கேள்விக்கு காரணம் இருக்கிறது சகோதரிகளே. மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறானா? அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் கிடையாது என்று, ஒரு நோக்கம் கிடையாது என்று, மிருகங்களை போன்று வாழ்ந்துவிட்டு மரணித்து விட்டால் அது சரி என்று நினைக்கின்றான். நிச்சயமாக அப்படி அல்ல. அல்லாஹ்வுத்தாலா இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறான். மௌத்துக்கு பின்னால் ஒரு விசாரணை இருக்கிறது. அணு அணுவாக சின்ன சின்ன விஷயங்களையும் நான் விசாரணைக்காக எடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும், நான் ஏன் பிறந்தேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், நான் எங்கே போயிருக்கிறேன், நான் யாரிடமிருந்து வந்திருக்கிறேன் என்ற அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலை கண்டுவிட்டுத்தான் உலகத்திலே வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகத்தினுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுத்தாலா தன்னை மறுப்பவர்களை பற்றி சொல்லுகின்றார், அவர்கள் மிருகங்கள் சாப்பிடுவது போன்று சாப்பிடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். எனவே மிருகங்கள் சாப்பிடுவதற்கும் இந்த மனிதர்கள் சாப்பிடுவதற்கும் இடையிலே வித்தியாசம் இல்லை. ஆனால் வித்தியாசம் இருக்க வேண்டும், சாப்பிடக்கூடாது என்பது அல்ல. ஹலாலை ஹராத்தை பேணி சாப்பிட வேண்டும், பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த உணவு எங்கிருந்து வந்தது, எதுக்காக வேண்டி சாப்பிடுகின்றேன், இந்த உணவிலே இருந்து கிடைக்கின்ற இந்த சக்தியையும் வலுவையும் நான் எதற்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு சாப்பிடுகின்றேன் என்ற வித்தியாசங்களை, எண்ணங்களை, இயக்கங்களை மனதிலே எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த மிருகங்கள் சாப்பிடுவதற்கும் மனிதன் சாப்பிடுவதற்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நடந்த முதலாவது இரண்டாவது மகா பெரிய யுத்தங்களை எடுத்து பார்த்தார், சுமார் 10 கோடிக்கு மேற்பட்ட மனிதர்கள் அழிந்து போனார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. மிருகங்களுடைய உலகத்திலே இப்படி நடப்பதில்லை. ஆனால் மனிதன் மிருகத்தை உடவு மோசமாக மாறிவிட்டான். காரணம், அவனுக்கு ஒரு வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று தெரியாது. என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பியது யார் என்ற கவலை அவனுக்கு கிடையாது. ஏன் அந்த ரப்பு அனுப்பினான் என்பதனை பற்றி சிந்திப்பது கிடையாது. அடிக்கடி அவன் தன்னை சுய விசாரணை செய்து கொள்வது கிடையாது. முகம் போன போக்கில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தனக்கு ஒரு விசாரணை இருக்கிறது. சமையாமல் நிற்கால தர்றத்தின் கயிறையரா செய்கிறார்களோ அதனையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள், அனுப்பிரமாணமான அளவு தீமை செய்கிறார்களோ அதனையும் அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த எண்ணத்தோடு நான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடத்த வேண்டும். நான் எதனை சாப்பிட்டாலும், எதனை குடித்தாலும், எதனை பேசினாலும், எந்த ஒரு சிந்தனையை மனதிலே எடுத்தாலும், யாரோடு பகைத்துக் கொண்டாலும், யாரோடு நான் உறவை வைத்துக் கொண்டாலும், எந்த கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபட்டாலும், அந்த ஒவ்வொரு நிமிஷமும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹு தஆலா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, நாளை மறுமையிலே என்னை விசாரிப்பான் என்ற அச்சத்தோடும் பயத்தோடும் தான் அந்த வேலைகளில் அவன் ஈடுபட வேண்டும். இல்லாவிட்டால் அவனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலே வித்தியாசம் கிடையாது. ஒரு இறைச்சி துண்டை நீங்கள் நாய்களுக்கு முன்னால் வீசினால் அந்த நாய்கள் அந்த இறைச்சி துண்டை சாப்பிடுவதற்கு எவ்வளவு பெரிய போட்டி போடுகின்றன என்று பாருங்கள். கடித்துக் கொள்கின்றன, குதறிக் கொள்கின்றன, சண்டையிட்டுக் கொள்கின்றன. அப்படியான ஒரு நிலையை விடவும் மோசமான ஒரு நிலையை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அடிப்படையான காரணம், மனிதர்களுக்கு ஈமானுடைய வெளிச்சம் கிடையாது, மறுமை நாளை பற்றிய பயம் அச்சம் கிடையாது, வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியாது. மிருகங்களை போன்று சாப்பிடுவது, மிருகங்களை போன்று நடந்து கொள்வது, மிருகங்களை போன்று சண்டை பிடித்தது, அவர்களுடைய மைண்ட் செட்டிலே அப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை நோக்கத்தை இந்த உலகத்திலே தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மனிதனுக்கு ஒரு காலம் இருந்து அவன் குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக அவன் இருக்கவில்லை, ஒரு இந்திரிய துணியாக இருந்தான், எந்த விதமான பெருமதியும் இல்லாமல் இருந்தார். அந்த இந்திரிய துணியை நாங்கள் ஒரு கலவையாக அமைத்தோம், அதுக்கு பிறகு இந்த மனிதனை நாங்கள் படைத்தோம், சோதனைக்காக வேண்டி படைத்தோம் என்று சொல்லுகிறான். கையை தந்து அல்லாஹு தஆலா, காலை தந்து அல்லாஹு தஆலா, பேசக்கூடிய ஆற்றலை தந்து அல்லாஹு தஆலா, சிந்திக்கும் திறமையை தந்து அல்லாஹு தஆலா, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் படைத்து எங்களுக்கு வசப்படுத்தி அல்லாஹு தஆலா எங்களை கேள்வி கேட்பதற்கான தகுதி உள்ளவனாக இருக்கிறான், உரிமை உள்ளவனாக இருக்கிறான். என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை, நான் எதனையும் செய்வேன், என்னை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற உணர்வோடு உலகத்தில் யாரும் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய மடத்தனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், சந்தேகம் கிடையாது. கணேசபுரியவர்களே, முஸ்லிம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டாலும் அப்படியான ஒரு சூழ்நிலை இருப்பதாக நாங்கள் காண முடிகிறது. அண்மையிலே இலங்கையிலாக இருக்கலாம், சர்வதேச நாடுகளிலாக இருக்கலாம், நாடுகளுக்கிடையிலும் தனி மனிதர்களுக்கிடையிலும் நடக்கின்ற சண்டையை பார்க்கின்ற பொழுது இவர்களுக்கு மௌத்தை பற்றிய ஒரு கவலையே கிடையாதா? எங்களுக்கு கபருடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, நாளை மறுமையிலே கடுமையான விசாரணை ஒன்று இருக்கிறது என்ற கவலைகள் எதுவும் இல்லாமல் பலர் வாழ்கிறார்களோ என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பணத்திற்காக, பதவிக்காக, கௌரவத்திற்காக, பிரஸ்டீஜுக்காக, ஈகோவோடும் மற்றவர்கள் மீது கொண்ட பொறாமையின் காரணமாக உலகத்திலே இருக்கின்ற எதனையும் செய்வதற்கு சிலர் தயங்காமல் பின்தங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட இந்த விஷயத்திலே நல்லவர்களாக இருக்கிறார்களோ என்று நினைக்கின்ற அளவுக்கு உண்மவர்கள் சிலருடைய நிலை மிக பாதாளமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். கணேசபுரியவர்களே, இந்த உலகத்திலே எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல. நாம் வாழ்ந்தது ஒரு 10 வருஷமாக இருக்கலாம், 40 வருஷமாக இருக்கலாம். நாம் எந்த அளவு தூரம் தக்வாவோடும் ஈமானோடும் மறுமை நாளை பற்றிய அச்சத்தோடும் பண்பாடுகளோடும் அன்போடும் இரக்கத்தோடும் சமூக சேவை மனப்பான்மையோடும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற கரிசனையோடும் அக்கறையோடும் இருந்தோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் சொன்னார், சில மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுக்காக வேண்டிய வாழ்கிறார்கள், சுயநலத்தோடு வாழ்கிறார்கள், செல்பிஷாக வாழ்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் பிறக்கின்ற பொழுது ஆரம்பிக்கின்றது, அவர்கள் பிறப்பதோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. ஆனால் இன்னும் சில மனிதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு கொள்கைக்காக வேண்டி வாழ்கிறார்கள், ஒரு லட்சியத்துக்காக வேண்டி வாழ்கிறார்கள், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்கிறார்கள், மற்றவர்களுடைய இன்பம் தான் தங்களுடைய இன்பம் என்பதற்காக வேண்டி வாழ்கிறார்கள். நாளை மறுமையிலே பதில் சொல்லியாக வேண்டும், எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற நியமத்துக்களை பற்றி நாளை விசாரிப்பான் என்ற கவலையோடு வாழ்கிறார்கள். மற்றவர்களுக்கு அவர்களால் ஏகப்பட்ட பிரயோசனம் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகம் எப்போது ஆரம்பித்ததோ அன்றே அவர்கள் பிறந்து விட்டார்கள். இந்த உலகம் எப்போது முடிவடைகிறதோ அன்றுதான் அவர்கள் இறக்கிறார்கள். அவ்வளவு விரிந்த ஒரு வாழ்க்கை அவர்களுடையது என்று அவர் சொல்லி காட்டுகிறார். கணேசத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் எந்த அளவு தூரம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்கிறோம்? எங்களால் மற்றவர்களுக்கு தொந்தரவு இருக்கிறதா அல்லது மற்றவர்களுக்கு பிரயோசனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எங்களால் மற்றவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் விளைவித்துக் கொண்டிருக்கிறோமா அல்லது மற்றவர்களுடைய துவாக்களுக்கு பாத்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏற்கனவே சொன்னது போன்று பணத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், சமூகத்திலே ஒரு கௌரவத்தை அடைய வேண்டுமாக இருந்தால், அரசியலிலே ஒரு அந்தஸ்தை அடைய வேண்டுமாக இருந்தால், எதனையும் செய்வதற்கு சிலர் தயங்காத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எந்த அளவு தூரம் வித்தியாசப்படுத்தி பார்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது தன்னை சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். இன்று காலையிலே எழுப்பியது முதல் இன்று படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் என்ன? நேற்றைய தினத்தை விடவும் இன்றைய தினத்திலே நான் என்ன சாலிகான அமல்களை செய்திருக்கிறேன்? எத்தனை பக்கங்கள் குர்ஆன் ஓதியிருக்கிறேன்? காலை மாலை சிக்ர எந்த அளவு தூரம் ஓதியிருக்கிறேன்? இன்று சந்தர்ப்ப துஆக்களை எந்த அளவு தூரம் ஓதியிருக்கிறேன்? மற்ற மனிதர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறேனா? மற்ற மனிதர்களுடைய உள்ளங்களை குளிர செய்ய என்னுடைய பக்கத்திலிருந்து நான் ஒரு ரூபாயை சரி கொடுத்திருக்கின்றேனா? அவர்களுக்கு நான் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் என்ன? இந்த உலகத்திலே நான் நடமாடிக் கொண்டிருந்தேனே இன்றைய தினத்திலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிவாவை அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கு இன்றைய தினத்திலே நான் என்ன செய்தேன் என்று யோசித்து பார்க்குவேன். அப்படி இல்லாவிட்டால் சகோதரர்களே, 80 வருஷம் வாழலாம், 90 வருஷம் வாழலாம், ஆனால் அந்த வாழ்க்கை அர்த்தமானது அல்ல. வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள், ஒரு குழப்பத்துள்ளதாக வாழ்க்கையை மாற்ற வேண்டும். எமக்கும் பிரயோசனம், மற்றவர்களுக்கும் பிரயோசனமாக அந்த வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஏதோ பூமியிலே வாழ்ந்து முடிந்து விட்டோம் என்பது அர்த்தம். ஒரு மண் புழு, ஒரு சாதாரணமான ஒரு பூச்சி, ஒரு கரப்பான் பூச்சி, அது இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து மடிவதற்கும் நாங்கள் வாழ்ந்து மடிவதற்கும் இடையிலே என்ன வித்தியாசம் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சிந்தனைகள் அடிக்கடி வர வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே லா உக்ஸிமு பிஹாதல் பில் யௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா. அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான் மறுமை நாளிலே. நான் மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கிறேன், நான் ஒவ்வொரு மனிதனையும் கண்டித்துக் கொண்டிருக்கின்ற அவனுடைய மனசாட்சியின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். முதலாவது சத்தியம் மறுமை நாளின் மீதான சத்தியம். இரண்டாவது சத்தியம், மனிதனை எந்த நேரமும் கண்டித்துக் கொண்டிருக்கின்ற அவனுடைய மனசாட்சியின் மீதான சத்தியம். ஒரு உண்மையான விசுவாசி அப்படித்தான் இருப்பான். எந்த ஒரு செயல்பாட்டை செய்வதற்கு முன்னால் இதனால் மற்றவர்களுக்கு நன்மையா அல்லாஹு தஆலா திருப்தி அடைவானா என்று யோசிப்பான். செய்து முடித்ததற்கு பின்னாலும் அதனை பற்றி ஒரு ஃபீட்பேக்கை அவன் எடுத்து பார்ப்பான். நான் உழைத்த லட்சக்கணக்கான ரூபாய்கள், நான் பெற்ற பட்டம் பதவிகள், நான் அடைந்த அந்தஸ்துகள், இவையெல்லாம் நியாயமான முறையில் தான் அடையப்பெற்றதா அல்லது மக்களை எல்லாம் பிழிந்து நசுக்கி அடக்கி ஒடுக்கி இவற்றை நான் பெற்றுக் கொண்டேனா? என்னுடைய ரப்பு இதில் எந்த அளவு தூரம் திருப்தி அடைவான் என்ற கேள்விகளை அடிக்கடி கேட்டுக் கொள்கின்ற ஒரு ஆத்மாவுக்கு தான் அந்நஃப்ஸுல் லவ்வாமா என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி வாழ்ந்து விட்டு போக வேண்டும். அர்த்தமுள்ள வாழ்க்கையாக வாழ்க்கை இருக்க வேண்டும். நாளை மறுமையிலே அப்படி வாழ்ந்து விட்டு சென்ற ஒரு மனிதனை பார்த்துத்தான் யா ஐயத்து அந்நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்தியா. அமைதி அடைந்த ஆத்மாவே, நீ உன்னுடைய ரப்பிடத்திலே திரும்பி செல்வாயாக. திருப்தி அடைந்த நிலையிலே, மற்றவர்களாலும் திருப்திப்படுத்தப்பட்ட நிலையிலே, நீ உன்னுடைய ரப்பிடத்திலே செல்வாயாக என்று அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்த்து தான் சொல்லுவான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மூத்தாகியவுடன் அவனை பற்றி படக்கூடிய, கவலைப்படக்கூடிய, அவனுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களை அவனுடைய உலகத்திலே விட்டுவிட்டு போக வேண்டும். அப்படி இல்லாமல் சிலருடைய மௌத்தை கேள்விப்பட்டவுடன் வதுவா செய்கின்றவர்களையும் உலகத்திலே பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை பல லட்சக்கணக்கானவர்களை பார்க்கிறோம். ஒரு முசோலினி, ஒரு ஹிட்லர், ஒரு நெப்போலியன் என்றெல்லாம் நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகிறோம். அவர்களுடைய பெயர்களை கேட்டாலே ஏன் மக்கள் முகத்தை துடிக்கிறார்கள், ஏன் அவர்கள் வதுவா செய்கிறார்கள்? தங்களுடைய ஆதிக்கத்தை, தங்களுடைய அட்டகாசத்தை, தங்களுடைய ஆட்சியை இந்த உலகத்திலே நிறுவுவதற்காக லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான மனிதர்களை கொண்டு குவித்த அத்தூழியம் செய்த மனிதர்கள். ஆனாலும் உலகத்திலே இன்னும் பலருடைய வபாத்தை கேள்விப்படுகின்ற பொழுது இன்னும் பலருக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு துவா செய்கிறோம். அவர்கள் தங்களுடைய பணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாரி உரைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, மனித சமுதாயத்தின் முயற்சிக்காக வேண்டி அவர்கள் பாடுபட்டவர்கள் என்பதனால் யாரா அவர்களை பொருந்திக் கொள்வாயாக என்று அவருடைய ஜனாதாக்களுக்காக வேண்டி லட்சக்கணக்கில் மக்கள் அலைமோதுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டிவிட்டு போன கட்டடங்கள், அவர்கள் செலவழித்த லட்சக்கணக்கான ரூபாய்கள், அவர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திய மாற்றங்கள், அவர்களால் இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்ட திருப்பங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் வரலாற்று புத்தகங்களிலே அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கண்மணியான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் எல்லாம் வாழ்க்கையின் நோக்கத்தை மிக சிறப்பாக விளங்கி தங்களையே அடித்து மெழுகுவர்த்திகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போனவர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான், لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِنْ أَنْفُسِكُمْ உங்களுக்கு மத்தியில் இருந்து ஒரு தூதுவர் வந்திருக்கிறார், عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ நீங்கள் கஷ்டப்பட்டால் அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மனித சமுதாயம் நரகத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற பொழுது, அத்தூழியத்தோடும் அநியாயத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அராஜகம் இருக்கின்ற பொழுது, அக்கிரமம் இருக்கின்ற பொழுது, சிறுக்கு இருக்கின்ற பொழுது, குபுர் இருக்கின்ற பொழுது, தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், கவலைப்படுவார்கள். உங்கள் விஷயமாக மிகவும் அக்கறையோடு இருக்கிறார்கள். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருஷங்கள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வபாத்து செய்தியை கேள்விப்பட்டவுடன் அவர்களை சூழ இருந்த சோழர்கள் அந்த செய்தியை சகித்துக் கொள்ள முடியவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலாவும் அவர்கள் சொல்லுகிறார்கள், யாராவது ஒருவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானார்கள் என்று சொன்னால் நான் அவரை வாளால் வெட்டிவிடுவேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உள்ளங்களிலே இடம் பிடித்த ஒரு ஆளும் ஒரு பர்சனாலிட்டியாக அவர்கள் இருந்தார்கள். அவர் போலியான ஒரு வாழ்க்கை வாழவில்லை, உள்ளும் புறமும் ஒரே வாழ்க்கை. எந்த நேரத்திலும் ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல், எந்த நேரத்திலும் ஒரு சீரியஸ் மூடாக அவர்கள் இருந்தார்கள். வெகுடியாக வாழவில்லை, மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் இதனை பற்றி சிந்திக்க வேண்டிய எல்லாமே இருக்கிறது. அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பற்றி சொல்லுகிறான், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்த்தால் உங்களுக்கு சரியான ஆச்சரியமாக இருக்கும், கவர்ச்சியாக பேசுவார்கள். தன்னுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதாகவும் நல்ல உணர்வோடு இருப்பதாகவும் அல்லாஹு தஆலாவை சாட்சியாக வைத்து அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் அதிகமாக தர்க்கம் செய்வார்கள். ஆனால் வைதா தவல்லா சாஃபில் அர்மி யுஸ்லிபீஹா வயுஹுலிகல் அர்த வன்னஸ், அவ்வளவு அழகாக பேசிவிட்டு, அவ்வளவு நல்ல முறையிலே காதுக்கிரிய வகையிலே பேசிவிட்டு, தரிசித்து விட்டு அவர்கள் பூமியிலே பறந்து சென்றால் பூமி எங்கும் அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள். உலகத்தில் இருக்கின்ற சனத்தொகையை குடித்தொகையை அவர்கள் அடித்துக் கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட குழப்பம் செய்பவர்களை குழப்பத்தை விரும்ப மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனவே வெளிரங்கத்தை வைத்து அல்லாஹு தஆலா முடிவுக்கு வருவதில்லை. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமான ஈமான் இருக்கிறதா, அவருடைய உள்ளத்திலே இரக்கம் இருக்கிறதா, சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதா என்பதனை எல்லாம் பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா முடிவெடுப்பான். எனவே சகோதரர்களே, மிருகங்களை விடவும் வித்தியாசமாக வாழ வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ளாத காவிர்களை விடவும் வித்தியாசமாக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு வாழ்க்கைக்கு நோக்கம் இருக்கிறது, இலட்சியம் இருக்கிறது, ஆப்ஜெக்டிவ் இருக்கிறது, ஒரு எய்ம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நாங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தோம் என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் என்பது முக்கியம் அல்ல, பெற்றெடுத்த பிள்ளைகள் எவ்வளவு தூரம் நோக்கத்தை விளங்கி உலகத்தில் வாழ்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். குவாலிட்டியா குவாண்டிட்டியா என்று வருகின்ற பொழுது குவாலிட்டியிலே தான் ஒரு முஸ்லிம் நம்பிக்கை இருக்கும். காரணம், அவர் லட்சியத்தோடு உலகத்திலே வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையாக இருக்கிறது. காரூனை எடுத்துக்கொண்டால், காரூனை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அவர் உலகத்திலே இருந்த ஒரு பெரிய அறிவார், ஒரு பெரிய பணக்கார். அவர் சொன்னான், இன்னமா ஊத்தித்துக்கு வாதா எழுமி, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து எல்லாம் என்னுடைய அறிவின் காரணமாக எனக்கு கிடைத்ததுதான், என்னுடைய கட்டித்தனத்தால் கிடைத்தது என்று அவன் சொன்னான். அல்லாஹ்வுத்தாலா அவனை பூமிக்குள் இழுத்து விட்டான். அவன் அப்படிப்பட்ட ஒரு அகங்காரத்தோடு வாழ்ந்ததன் காரணமாக, வாழ்க்கையிலே பணத்தை வணங்கி வந்ததன் காரணமாக, அவனுடைய அதிகாரத்தை வணங்கி வந்ததன் காரணமாக, அந்த பணத்திலிருந்து கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணமாக அவனை அல்லாஹ்வுத்தாலா கடுமையாக தண்டித்து விட்டான். அவனை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே உன்னுடைய பங்கை நீ மறந்துவிடக் கூடாது. உலகத்திலிருந்து நீ ஓடி ஒரு ஆசிரமத்திலே சென்று, ஒரு குகையிலே சென்று, ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், உலகத்திலிருந்து உன்னுடைய பங்கை நீ மறந்து விடாது. அல்லாஹு தஆலா அறிவையும் பணத்தையும் தந்திருந்தால் அதனை பயன்படுத்தி மறுமை நாளை நீ தேடுவாயாக, மறுமை நாளுக்காக வேண்டி நீ அவற்றை பயன்படுத்திக் கொள்வாயாக என்று சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபிரௌன் எங்கே போனான், ஹாமான் எங்கே போனான், காரூன் எங்கே போனான், இந்த உலகத்திலே பட்டம் பதவிகளோடு பெரும் கொடிகட்டி பறந்தவர்கள் எங்கே போய்விட்டார்கள், இதனை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லையா? ஏன் இந்த ஈகோக்கள், ஏன் இந்த சண்டைகள், ஏன் இந்த இழுபறிகள்? மிக பொறுப்புணர்ச்சியோடு நாங்கள் யோசிக்க வேண்டும். இலங்கை முஸ்லிம் சமூகம் சுமார் 3 மில்லியன் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே வாழ்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகள் தங்களுக்காக வேண்டி உழைப்பார்கள், கஷ்டப்படுவார்கள், பாராளுமன்றத்தில் பேசுவார்கள் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற படித்தவர்களும் ப்ரொஃபஷனல்ஸும், இந்த நாட்டிலே இருக்கின்ற மீடியாக்காரர்களும், இந்த நாட்டிலே இருக்கின்ற சட்டத்துறையோடு தொடர்பான லாயர்ஸும் ஜட்ஜஸும் மட்டும் உண்டானவர்களும் தங்களுடைய உரிமைக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். ஆனாலும் இடம்பெறக்கூடிய சண்டைகளையும் இடம்பெறக்கூடிய குத்துவெட்டுகளையும் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா தான் பாதுகாக்க வேண்டும். அடிக்கடி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, எனக்கு ஒரு பதவுடைய வாழ்க்கை இருக்கிறது, நாளை மறுமை நாளுடைய விசாரணையிலே எனக்காக வேண்டி பேசக்கூடிய ஜட்ஜஸும் லாயர்ஸும் அங்கு வர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அங்கு யாருக்கும் யாரும் சிபார்த்து செய்ய முடியாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. நாங்கள் எவ்வளவு பெரிய படை பட்டாளங்களோடு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம், அதிகாரத்தோடு வாழ்ந்திருக்கலாம், ஒரு டெலிபோன் போலியே எத்தனையோ விஷயங்களை சாதிப்பதற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கலாம். அந்த மறுமை நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சுராதா அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், தனித்தனியத்தான் வருவீர்கள் என்று சொல்லுகிறான். அங்கு முஸ்மா அறிவரை கூப்பிட முடியாது, படை தளபதியை கூப்பிட முடியாது. எனக்கு எத்தனையோ டாக்டர்கள் பரிச்சயம் இருக்கிறார்கள், பதக்கம் இருக்கிறார்கள், எனவே அவர்களை அழைத்து இப்படியான நிலைமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த மனுஷருடைய மைதானத்திலே தனியாக தனி மரமாக நின்றுதான் அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் பாதையிலே பிரயாணம் செய்திருப்போம், வாகனத்திலே போய்கொண்டிருப்போம். அந்த நேரத்திலே நாங்கள் போகின்ற பொழுது எங்களுடைய வாகனத்திற்கு அந்த பாதையிலே ஒரு இடம் இருக்கும். ஆனால் அந்த இடம் சில செகண்ட்களுக்கு தான் எங்களுக்கு தரப்படும். பின்னால் வருகின்ற வாகனத்துக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டு அந்த வாகனம் நகரவு. அது ஒரு பொது இடம், ஒரு பொது பாதை. முன்னால் செல்லுகின்ற வாகனம் சில செகண்ட்கள் தான் அதனை அனுபவிக்க முடியும். பின்னால் வருகின்ற வாகனங்களுக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் உலக வாழ்க்கை. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்கள் எல்லோரும் மண்ணோடு மண்ணாகி போய் உத்தி எலும்பாகி போய்த்திருக்கிறார்களே. இப்போது இருக்கின்ற 750 கோடி ஜனங்களும் இன்னும் 100 வருஷத்திலே இந்த உலகத்துக்கின் மேற்பரப்பிலே இருக்க மாட்டார்களே. அவர்களில் நானும் ஒருவன் அல்லவா என்று ஒரு மனிதன் மிக கவனமாக சிந்திப்பானாக இருந்தால், இந்த சண்டைகளும் இந்த குத்துவெட்டுகளும் இந்த பொறாமையும் இந்த ஈகோவும் வருவதற்கான காரணம் இருக்க மாட்டார்கள். சகோதரிகள், மிகப்பெரிய நாடுகளுடைய அரசர்கள் 24 மணித்தியாலமும் குளிர்சாதனத்தோடு இருந்தவர்கள் படை பட்டாளங்களை தங்களுடைய ஒரு விரல் நுனியினால் அடைத்து தங்களை பாதுகாக்கும்படி சொல்லக்கூடிய தகுதியோடு இருந்தவர்கள் எல்லோரும் இன்று வெள்ளை கபன் துணியை உரித்துக்கொண்டு மண்ணுக்குள் அடங்கி போய் எலும்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அடங்கி போய்விட்டார்களே. இதனை பற்றி சிந்திப்பதில்லையா? உங்களுடைய இன்பங்களுக்கு தவிடு பொடியாக்கக்கூடிய, உங்களுடைய இன்பங்களை நாசமாக்கக்கூடிய மௌத்தை அதிகமாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நிச்சயமாக உலக வாழ்க்கை என்பது ஒரு கவர்ச்சியானது, ஒரு விளையாட்டான, பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரோடு போட்டி போடுவதாக அமைந்திருக்கிறது, அது ஒரு கவர்ச்சியானதாக இருக்கிறது என்று உலக வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறான். ஹஷீமன் தருவது ரியா, இந்த காற்றிலே அடித்து செல்லப்படக்கூடிய சருகுகளுக்கு உலக வாழ்க்கை ஒப்பானது என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுகின்ற நான், கேட்கின்ற நீங்கள் இந்த விஷயமாக கூடுதலாக கருத்தனை எடுக்க வேண்டும். ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வேண்டும், நான் யாரை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்கிறேன்? எனக்கு மேலதிகாரியை திருப்திப்படுத்துவதற்கா, அல்லது பணம் சம்பாதிப்பதற்கா, அல்லது பேரும் புகழும் கிடைப்பதற்கு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது என்னை படைத்து எனக்கு அறிவை தந்து எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களையும் வசப்படுத்தி தந்து என்னை மனிதனாக படைத்து ஒரு லட்சியத்தோடு வாழும்படி சொன்ன ரப்பை நான் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்கள், எனவே உலகத்தில் வாழும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, இந்த உலகத்திலே மனம் கமலும் ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்களாக வாழ வேண்டும். இறுதியாக குர்ஆனுடைய வசனத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அபரார் எனப்படக்கூடிய நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான். நாளை மறுமையிலே இந்த சுவர்க்கத்திலே அபரார்கள் எனப்படுபவர்கள் ஒரு விசேஷமான ஒரு பானத்தை அவர்கள் குடிப்பார்கள். அவர்கள் நீர் சுனைகளை விரும்பிய இடங்களில் இருந்தெல்லாம் அவர்கள் ஓட செய்வார்கள். அவர்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தங்களுடைய கடமைகளை சரியாக செய்தவர்கள். பறந்துபட்டதாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு நாளை அவர்கள் பயந்து இந்த உலகத்திலே வாழுவார்கள். அவர்களுக்கு தங்களுடைய சாப்பாட்டின் மீது விருப்பம் இருந்தாலும் கூட மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் கைதிகளுக்கும் அவர்கள் சாப்பாடு கொடுப்பார்கள். இன்னமானுக்கும் அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து மாத்திரம்தான் உங்களுக்கு உணவு தருகிறோம், சாப்பாடு தருகிறோம் என்று சொல்லுவார்கள். உங்களிடமிருந்து எந்த ஒரு பிரதி உபகாரமான கூலியையோ நன்றியையோ நாங்கள் விரும்ப மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கும்.